நேயர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நாம் ஏற்கனவே அறிவித்தது போல இன்றைய நமது தலைப்பு ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை பற்றியது. ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக உயர்ந்து செல்கிறது என்றும், எனவே குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்றும் குரல்கள் வலுக்கு துவங்கியுள்ளன. மக்கள் தொகை கொள்கை தொடர்பான, அதாவது மக்கள் தொகை அதிகரிக்கப்பட வேண்டுமா குறைக்கப்பட வேண்டுமா அல்லது இப்போது இருப்பது போலவே இருக்கட்டுமா, என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள்? வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள், உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று நமது விருந்தினராக, அதாவது இந்த தலைப்பு குறித்த கருத்தை பகிர்ந்து கொள்ள, கேன்பரா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தா ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு கலந்துள்ளார். வணக்கம் ரவீந்திரன் அவர்களே. ஒவ்வொரு ஆண்டும் 400,000 பேர் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வர்றாங்க. இப்ப இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இப்ப கேன்பராவின் மக்கள் தொகை அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கேன்பரா வந்து இந்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு அல்லது உருவாயிட்டு இருக்கு, அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆமா, இப்படியான ஒரு மக்கள் தொகை வந்து இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கருதுறாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல நல்லதுதான் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆஸ்திரேலியா இந்த மக்கள் தொகை, என்னுடைய அபிப்பிராயத்தின்படி சமூக பொருளாதார காரணங்களுக்காக நாங்கள் அதிக எண்ணம் அதிகரிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன்.
என்ன காரணத்துக்காக?
இதுக்கு ஒரு பின்னணியை சொல்லவா, இந்த பேக்ரவுண்ட் இருக்கா?
சரி சொல்லுங்க சொல்லுங்க.
ஓகே, இந்த சனத்தொகை வளர்ச்சி என்றது எப்படி கல்குலேட் பண்றதுனால், இயற்கை வளர்ச்சி அதோட அந்த நிகர நெட் மைக்ரேஷன்.
சரி,
அந்த இயற்கை வளர்ச்சியை பார்க்க வேண்டா, 20th century சனத்தொகை வளர்ச்சி பெரும்பாலும் இயற்கையாக இருந்தது. 20th century அண்மை காலங்களில் மக்களின் குடிவரவால் தான் சனத்தொகை அதிகரித்து வருகிறது ஆஸ்திரேலியாவில்.
சரி,
அந்த இயற்கை வளர்ச்சியை போய் பார்த்தவொடனே இன்னும் டீட்டெயிலா பாக்குறதுக்கு காரணம் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க, கருவள வீதம் சொல்லி.
ஆமா,
இப்ப 1960s எல்லாம் கருவள வீதம் வந்து 3.6 இருந்திருக்கு. இப்ப 1975 அதுக்கு பிறகு எல்லாம் 1.8 வந்திருக்கு.
சரி,
அந்த இறப்புகளை ஈடு செய்து சனத்தொகை வளர்ச்சி சிரமமாக வைத்திருக்கிறதுக்கு இந்த கருவள வீதம் வந்து அட்லீஸ்ட் 2 இருக்கணும்.
சரி,
அப்ப அது வந்து ஆஸ்திரேலியா அந்த இதை என்ன அடையல, இப்ப 1.8 இருக்கு.
கூடிட்டு இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, பிரச்சனை இல்ல அப்படிங்கிறீங்க.
சனத்தொகை வளர்ச்சி அதிகரிக்காவிட்டால், குறிப்பாக இப்ப சவுத் கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் குடிவரவெல்லாம் ரொம்ப குறைவு. கருவள வீதம் வந்து நன்றாக குறைந்து விட்டது அங்கே சவுத் கொரியா ஜப்பான்ல. மக்களின் ஆயுள் எதிர்பார்ப்பு, அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்வார்களே, அதெல்லாம் நல்லாக அதிகரித்து விட்டது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸால.
சரி,
இதே ரெண்டுல போனா சனத்தொகை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நாடுகள்ல.
சரி,
அந்த அது நாங்கள் அதே மாதிரி நாங்கள் ஆஸ்திரேலியா அப்படி போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
வணக்கம் கந்தசாமி அவர்களே.
வணக்கம். வணக்கம் ரைசன்.
வணக்கம், சொல்லுங்க.
அவர் சொன்ன மாதிரி இறப்பு வீதம், இப்ப பிறப்பு வீதத்தை விட இறப்பு வீதம் கூடுதலாக வந்தாலோ அல்ல இறப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போனாலோ, இப்போது பிறப்பு வீதத்தை குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக, இப்ப இங்கே எல்லாம் 1, 2, 3 பிள்ளைகளுக்கு மேல பெறுவது என்றது குறப்பு. ஆகவே அவ்வாறான வழியில சனத்தொகையை அதிகரிப்பு பிறப்பு வீதத்தை குறைந்திருந்தால் சனத்தொகை அதிகரிப்பு வராது. அவ்வாறான நிலையில அதிகரிக்க, சனத்தொகை அதிகரிக்க வேண்டுமானால் மக்களை குடியேற்றம் செய்ய வேண்டியது தேவையாக இருக்கிறது. மற்றது இப்ப நான் ரெண்டு விஷயத்துல சொல்லி இந்த என்ற காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். இது அதிகரிப்பதற்கோ குறைப்பதற்கோ அல்லது நீங்க சொன்ன 3 காரணம், குறைக்கப்படலாம் அதிகரிக்க வேண்டும் என்பது சாதகமாக எடுத்து காட்டும் என்று சொல்கிறேன். காரணம் 1, நகர்ப்புறத்தை விட்டு புதிய இடங்களை அபிவிருத்தி செய்யும் புதிய குடியேற்ற திட்டங்களை நகர்ப்புறத்துக்கு அப்பால் ஏற்படுத்துவதாக இருந்தால் குடியேற்றத்தை அதிகரிக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்பாடாக, சமாந்திரமாகவோ அல்லது முன்னேற்பாடாகவோ நகர்ப்புறத்துக்கு அப்பால் உள்ள இடங்களில் குடியேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வீதியை அபிவிருத்தி அவர்கள் அனைத்தையும் ஒழுங்கு செய்ய வேண்டும். 2 காரணம், ஆஸ்திரேலியாவில நிலம் என்பது மிக அதிகளவாக இருக்கிறது. அதாவது
அந்த நிலத்துல எல்லாரும் வந்து குடியேற முடியாது கந்தசாமி.
அதான் நகர்ப்புறத்துல இருந்து எல்லோரும் நகர்ப்புறத்தை முன்னோக்கி கொண்டு போனா நகர்ப்புறம் மிக மிக அபாயகரமான நிலைக்கு தேடிக்கொண்டிருக்கும். அதாவது வீதிகளை அமைத்திருக்க இயலாது, வீடுகளை கட்ட இயலாது, அதனால இது கூடும், வெப்பநிலை கூடும், நிறைய வாகன வெற்றியை சம்பந்தமாக இந்த நிறைய நிறைய பாதிப்புகள் கூட வருகிறது அவ்வளவுதான். அந்த காரணத்தை ஒட்டு அபிவிருத்தி நகர்ப்புறங்களை விட பிற அதாவது கண்டி சைட் நகர்ப்புறத்துக்கு அப்பால அபிவிருத்தி திட்டங்களை செய்து மக்களை குடியேற்றத்தை செய்வதற்கு அதிகரிக்கலாம் என்பதுதான் எனது திட்டம் என்று நான் கூறிக்கொண்டு விடுகிறேன்.
சரி, மிக்க நன்றி கந்தசாமி அவர்களே. இப்ப வந்து புள்ளி விவரங்கள் இருக்கட்டும், இப்ப வந்து இப்ப போக்குவரத்து எடுங்களேன், இப்ப சிட்னி மெல்பர்ன் இங்க எல்லாம் வந்து போக்குவரத்து வர வர ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதே நிலைமையில போயிட்டு இருந்தா லண்டன், ஹாங்காங், பேங்காக் இது மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து ஆஸ்திரேலியா நகரங்கள் தள்ளப்படும் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அடுத்து வந்து பள்ளிக்கூடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து விக்டோரியால வந்து குறைந்தது ஒரு 200 பள்ளிக்கூடங்கள் கட்டப்படணும், நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 200 பள்ளிக்கூடங்கள் கட்டப்படணும், குயின்ஸ்லாண்டு மாநிலத்தில் 197 பள்ளிக்கூடங்கள் கட்டப்படணும் அப்படின்னு ஒரு ஒரு எஸ்டிமேஷன், ஒரு மதிப்பீடு. இப்ப வீடுகளை பொறுத்தளவு நம்ம சொல்லவே வேண்டாம், வீட்டு விலை கூடிட்டே இருக்கு. இப்படியான பல சிக்கல்கள் இருக்கு இல்லையா. இது இதுக்கு ஒரே தீர்வு வந்து மக்களை குறைக்கிறது அல்லது இப்படியே இருக்கிறது, இதை கூட்டுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்ப வீட்டு விலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்னாள் பிரதமர் வந்து டோனி ஆபர்ட்டுக்கு சொல்யூஷன் அல்லது அவருக்கு தீர்வு என்னன்னா, இந்த இமிகிரேஷன் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படணும் அப்படின்னு.
ரீஜனல் மைக்ரேஷன் இருக்கு தானே.
ஆமா,
அதுல ரொம்ப அகல் வழியில இருந்தெல்லாம் வராங்க.
சரி,
அவங்களை கொண்டே ஒரு அவர்கள் அந்த அதாவது ரீஜனல் அதாவது பிராந்திய தொலைத்தொடர்பு ரீஜனல் ரிமோட் ஏரியால கொண்டே விடுறாங்க அவங்களே.
ஆமா,
ஆனா அவர்கள் தேவையான ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து விட்டு தலைநகரங்களுக்கு சிறு சில இடங்களை பின் நகர்றார்கள்.
சரி,
அரசாங்கம் வந்து அந்த ஏரியாவை டெவலப் பண்ணி நல்ல வசதிகளையும் கட்டமைப்புகளையும் செய்து கொடுத்து அவர்களை மேலும் அங்க பிராந்தியங்களை வாழ வைக்கிறதுக்கு ஊக்கம் அளிக்கலாம்.
சரி, இப்ப அங்க எல்லாம் வந்து கட்டமைப்புகள் எல்லாம் இல்ல இல்ல, இனிதானே அப்படின்னா கட்டணும் இல்லையா?
அது இது ஒரு உடனடியா செய்ய முடியாது, லாங் டேர்ம் ப்ரோசஸ் இல்ல, உடனடியா செய்ய முடியாது விடயங்கள். வந்து இந்த ரீஜனல் ரிமோட் ஏரியால இருந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற ஆட்களுக்கு எல்லாம் அவங்க போனஸ் பாயிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டில போய் படிக்கிறதுக்கு.
சரி,
அவங்களை பேர் அங்க அது எஜுகேஷன்ல அது வேற கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரண்ட் இஷ்யூ. அவையில கொண்டு அங்க விட்டாலும் அவர்கள் அங்க இருந்து மற்றும் அரசாங்க அலுவலகங்களை சிறு கன்பரா இருக்கிற சில அரசாங்க அலுவலகங்கள் அங்கே மாத்தலாம்.
இப்ப இப்ப அடுத்து வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு வகையான ஒரு விமர்சனம் இதுல எப்படி வருதுன்னா, இப்ப உண்மையிலேயே மக்கள் தொகை அதிகரிப்பு ஒரு காரணமா அல்லது வந்து குடியேற்றவாசிகள் அதிகமாக வர்றாங்க அதை குறைக்கிறதுக்கு மக்கள் தொகை ஒரு காரணமா காட்டுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விமர்சனம் அல்லது ஒரு கருத்து வந்து இது இடையோடைய வந்து முன்வைக்கிறாங்க. உங்க கருத்து என்ன அதை பத்தி?
இது வந்து அது அரசியல் காரணங்கள் காண்டி ஆங்காங்கே சில அரசியல்வாதிகள் அப்படியே சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க அந்த 2005 வருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரி ஒரு அறிக்கை கொண்டு விடுவாங்க, இன்டர் ஜெனரேஷனல் ரிப்போர்ட்.
சரி,
அதுல வடிவாக சொல்லியிருக்கிறாங்க குடியேற்றவாசிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பு செய்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்காங்க. இவர்கள் இளவயதினராகவும் சிறந்த கல்வி கற்றதாகவும் இருக்கிறபடி அதை விட மோ மோட்டிவேட்டட் தான் அவரேஜ் ரெசிடென்ட் போட்டிருக்காங்க போட்டிருக்கு. இந்த இவர்கள் மைக்ரேஷனான நாட்டுக்கு வளர்ச்சி என்றது திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். அங்காங்கே தெரியாத பொருளாதார வளர்ச்சி குன்றி இருக்கும் போதும் வீட்டு விலை கூடும் போது மைக்ரேன்ஸ்ல ஒரு ஒரு
சமூகத்துல வந்து இணைந்து வாழும் போக்கு வர வர குறைவா இருக்கும், ஏன்னா குடியேற்றவாசிகளின் வருகை அதிகமாக இருக்கிறதுனால. அப்ப அதுக்கு வந்து மக்கள் தொகை வந்து குறைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுறதுண்டே.
ஆனால் நீங்கள் கோஹிஷனை விட ஆஸ்திரேலியா இப்ப ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குல்ல, முப்படையும் மக்கள் தொகை.
ஆமா,
இவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள்? அவர்களை பராமரிக்கவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இளவயதினரும் திறமை மிக்க கல்வி கற்ற ஸ்கில் மைக்ரன்ஸ் அவர்கள் வேற வேணும். ஆனா அவர்கள் எங்கே இருப்பது அவர்களின் வயது அதாவது அந்த அவர்களை ஏஜிங் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இருக்கான 15 to 13 ஏஜ் இருக்கு தானே ஒர்க்கிங் பாப்புலேஷன். அது தவிர அவர்கள் அவர்களை கொண்டே நீங்கள் ரீஜனல் ரிமோட் ஏரியாஸ்லையும் கூட அவர்களுக்கு உதவி ஊக்கம் அளித்து விட்டால் அவர்கள் அங்கே இருப்பார்கள். நான் மெல்பர்ன் இருந்திருக்கும் டாக்டர் குணரத்னம்.
சொல்லுங்க டாக்டர் குணரத்னம்.
ஆனா இந்த நாட்டில மக்களுக்கு தொழில் வாய்ப்பும் இருந்து நாட்டில வாழக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் பாப்புலேஷனை நாங்கள் கூட்டுறதோ குறைக்கிறதோ பற்றி கவலை இல்லை. இந்த நாட்டில் அரசியல் ரீதியான நல்ல திட்டங்கள் இருக்கின்றன. அதுக்காக தான் மக்கள் இங்கே வாரார்கள், படிக்கிறார்கள், படிச்சு போட்டு சேவை செய்கிறார்கள். நான் வந்து இங்கே 32 வருஷம், என்னால பிரயோசனம் இல்லாட்டியும் என்னுடைய பிள்ளைகள் படிச்சு இந்த நாட்டுக்காக சேவை செய்கிறார்கள். அதால இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொழிலும் விருத்தி அடைந்திருக்கிறது. பாப்புலேஷன் கூடுதோ குறையுதோன்றது இல்லை பிரச்சனை. பொருளாதாரத்தில் வளம் படுத்துறதுக்கு மக்கள் சேவை செய்ய வேணும். எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறபடியா தான் இங்க வாராங்க.
இல்ல இல்ல, ஆனா இப்ப நிறைய பேர் வந்தா கூட இப்ப பொருளாதாரம் மட்டுமே ஒரு நாட்டின் வளர்ச்சியை வந்து தீர்மானிக்க முடியுமா என்ன? அப்படி இல்ல,
பொருளாதாரத்துல வளம் படுத்தாட்டி மக்கள் வாழையலாம். யார் வந்தாலும் வாழையலாம். இல்ல உண்மையில இப்ப நாங்க வந்த காலத்துல இந்த வீடுகள் பார்க்க இப்ப ஒவ்வொரு ஏரியாவும் பழம் மிக்க நாடுகள் ஏரியாவாக வந்து கொண்டிருக்கிறார். இப்ப எனது மகன் கூட பலராக போய் 5 ஏக்கர் வீடையும் பண்ணி கொண்டு தான் கல்யாணம் செய்தான். அப்ப அதை பார்க்க எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆனா அங்க இருந்து மெல்பர்னுக்கு தான் விலைக்கு வரான். அப்படி மக்கள் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ற நாடாக இங்க இருக்க வேணும்.
மக்கள் தொகையை கூட்டணும். ஆனா எவ்வாறான மக்கள் வர வேணும் என்றால் கல்வி ஸ்கில் மைக்ரன்ஸ் வரணும். அவர்கள் மற்றும் ரீஜனல் ரிமோட் ஏரியாலையும் போய் இருந்து நாட்டை வளர்ச்சி செய்யறதுக்கு காரணங்களாக இருக்கணும், காரணிகளாக. அதான் என்னுடைய அபிப்பிராயம்.
வணக்கம் பத்மநாதன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்
வணக்கம். சொல்லுங்க.
அதாவது கட்டாயம் கூட்டத்தான் வேணும்.
ஏன் கூட்டணும்னு நினைக்கிறீங்க?
ஏன் கூட்டம்னு சொன்னா, அந்த அவர் சொன்ன மாதிரி, ரவீந்திரன் சொல்ற மாதிரி, ஒன்லி வந்து ஏஜிங் பாப்புலேஷன். மத்தது இது எக்கனமியோட சம்பந்தப்பட்டது.
இப்ப எக்கானமி மட்டுமே ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு காரணி, எக்கானமி மட்டும் கூடினா போதும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாது இல்லையா? நாம
அப்படின்னு நிறைய இது இருக்கு. அதான் ஏன்னா அதை சுத்திதான் எல்லாம் வருது.
சரி,
அதனால அது கட்டாயம் இது பண்ணத்தான் வேணும். ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது வந்து இப்ப நேத்து இந்த பிரச்சனை வர்றதில்ல. இது டைம் டு டைம் இந்த பிரச்சனை வருது. கூட்டுறதா குறைக்கிறதா, இதுக்கு சரியான ஒரு பொலிசி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கவர்மெண்ட் வந்து சரியா இது பண்ணி என்ன செய்யலாம்னு ஒரு இதை பச்சு செய்யணும் இல்லையா? இது பொலிட்டிக்கலா தான் போகுது. இது ஏன் பிரச்சனை வந்து ரேடியோலயும் பேப்பர்லயும் கொஞ்சம் இதுல பண்ணோன்னா அப்புறம் எல்லாம் இதை பத்தி பேசுறாங்க, அப்புறம் கொஞ்ச நாளா இதாயிருது. பட் எங்களுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி யங்க ஜெனரேஷன் வேணும். இல்ல ஏஜிங் பாப்புலேஷன்ஸ் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மற்ற அந்த இது பண்ண மாதிரி மற்ற ஏரியாக்களை டெவலப் பண்ணி அப்படிதான் நாங்க இது பண்ணலாம் ஒழிய, இப்ப இருக்கிறத வச்சுட்டு பெரிய இதுகள் இல்லாம இருந்தா அந்த அவுட்டர்ல ஆக்கள் போகலாட்டி எல்லாம் சிட்னியும் மெல்பர்ன் அப்படிதான் இது பண்ணும் பொழுது பெரிய இதுன்னு சொல்ல முடியாது.
சரி, இப்ப நேரம் நெருங்கிருச்சு. மிக்க நன்றி பத்மநாபன் அவர்களே. மிக்க நன்றி ரவீந்திரன் அவர்களே.
நன்றி.